வணக்கம் டு த செகண்ட் எபிசோட் ஆஃப் மெதுவடே பாட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலா ஒன் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, ஃபார்முலா ஒன்னுன்னு இல்லை, ஒரு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் ரேஸ் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, ஈவன் மோட்டோ ஜிபியாக இருக்கட்டும், நாஸ்காராக இருக்கட்டும், எதை பார்க்குறாங்கனாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு பேர் வந்து கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க, இல்லைனா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது யார் பேர் அப்படின்னா ஆயர்டன் சென்னா. சென்னாங்கிறவர் யார்னா, ஒரு ஃபார்முலா ஒன் ரேசிங் லெஜண்ட். மே 1ஆம் தேதி அவரோட, இந்த மே 1 வந்ததுன்னா 26வது வருஷம், 95 இறந்தார். ஸோ 26வது வருஷம் அவர் இறந்து மே 1 வந்ததுன்னா. ஸோ அவர் என்னென்ன பண்ணார், அவர் ரேசிங்க்கு என்னென்ன பண்ணாருங்கிறதுலேருந்து, அவர் செஞ்ச விஷயங்கள் ஃபார்முலா ஒனுக்கு என்னென்ன பண்ணுச்சுங்கிறது வரைக்கும் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த எபிசோட். ஆயர்டன் சென்னா. சென்னா யார் அப்படின்னா, ஒரு பிரேசிலியன் ஃபார்முலா ஒன் டிரைவர். 1960 பிறந்தார். பிறந்தவரோட 13வது வயசில் கோகார்ட்டிங்கில் வந்து ரேசிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கோகார்ட்டிங் அப்படின்னா, நம்ம ஃபார்முலா ஒனுக்கு வர்றதுக்கு கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆகுனா, கோகார்ட்டிங்கிலேருந்து வந்து சிங்கிள் சீட்டர் ரேசஸ் வந்து அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. 13 வயசில் அதுவும் பிரேசிலில் வந்து ஃபார்முலா ஒன் இருக்கா, அப்படி தான் இருக்குது, பட் அவ்வளோ எக்ஸ்போசர் இருக்காது. யூரோப் கண்ட்ரிஸில் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்போசர் இருக்காது. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து வந்து நிறைய ரொம்ப டாமினேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஒரு அவரோட 17வது வயசில் வந்து சவுத் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் வந்து, கோகார்ட் சாம்பியன்ஷிப் வந்து அவர் அடிக்கிறாரு. அடித்ததுக்கப்புறமா அவரோட 18வது வயசில், அதாவது 1978 கார்ட்டிங் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அட்டன் பண்ணணும்னு சொல்லி இங்கிலாந்து போகிறாரு. இங்கிலாண்டில் அங்கே தங்கி தனியாக, அதாவது அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கிறனால அவங்க வீட்டிலேருந்து யாரும் வரல, ஸோ அவர் தனியாக தங்கி 1978 வந்து அங்கே கார்ட்டிங் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு போகிறாரு. போய் ஒரு 2 வருஷம் நடுவில், 1979-1980 2 வருஷத்தில் வந்து செகண்ட் ப்ளேஸில் முடிக்கிறாரு சாம்பியன்ஷிப்பில். ஸோ 1979-80 வந்து அதில் ரன்னரப்பாக வந்ததுனால நிறைய பேருக்கு வந்து அட்ராக்ட் பண்ணார். 1981 வந்து சிங்கிள் சீட்டர் ரேசிங்கில் ஓட்டுறாரு ஃபார்முலா 4 சாம்பியன்ஷிப்பில். அதில் ஓட்டிட்டு 1981 முடிங்கிறம்போது என்ன ஆகுதுன்னா, அவர் வீட்டில் ப்ரெஷர் கொடுத்து ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி பிரேசிலுக்கே போகிறாரு. பிரேசிலுக்கு போனவர் இவ்வளோ நல்ல ஸ்டஃப் இருக்கிற ஒரு டிரைவரை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார்முலா 4 டீம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து 10,000 யூரோஸ் கொடுக்குறாங்க. 10,000 யூரோஸ் கொடுத்து இங்கிலாண்டில் தங்குறதையும் நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து இங்கேருந்து ரேஸ் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வருஷம் ஃபார்முலா 4 ஓட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறமா 1983 ஃபார்முலா 3 சாம்பியன்ஷிப்புக்குள்ளே வராரு. ஃபார்முலா 3 சாம்பியன்ஷிப் அப்படின்னா, மோட்டோ ஜிபி பார்க்குறவங்களுக்கும் தெரியும், ஃபார்முலா 1 பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஸோ அதோட கேட்டகரிஸ் மாதிரி ஃபார்முலா 1 தான் டாப் டியர், ஃபார்முலா 2, ஃபார்முலா 3. ஸோ அதே மாதிரி மோட்டோ ஜிபிலையும், மோட்டோ ஜிபி அதுக்கப்புறம் மோட்டோ ஜிபி 2. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஃபார்முலா 3 சாம்பியன்ஷிப்பில் வந்து வெஸ்ட் ஸ்காரி டீமுக்காக வந்து ஓட்டுறாரு. ஓட்டும்போது ஃபஸ்ட் ஆஃப் த சீசன் வந்து ரொம்ப நல்லா டாமினேட் பண்ணுறாரு. அதனால் நிறைய டீம்ஸ்க்கு வந்து அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. இம்ப்ரெஸ் பண்ணனால 1983 வின்டர் டெஸ்டிங், ஃபார்முலா 1 வின்டர் டெஸ்டிங்கில் வந்து 5 டீமுக்காக, வில்லியம்ஸ், மெக்லரன், பிராபம், டோல்மன், அதுக்கப்புறமா லோட்டஸ், 5 டீமுக்காக வந்து டெஸ்டிங் பண்ணுறாரு இவர். பண்ணதுக்கப்புறமா அந்த நெக்ஸ்ட் இயர் 1984 வந்து டோல்மேனுக்காக உள்ளே வராரு. ஸோ 1984 வந்து சென்னா வந்து ஃபார்முலா 1 வராரு. எந்த டீம் வழியானா, டோல்மேன் அப்படிங்கிற ஒரு டீம் கூட, அது வந்து பெரிய டீமா அப்படின்னா, இட்ஸ் எ மிட்ஃபீல்ட் டீம். மிட்ஃபீல்ட் டீம்னா அந்த டைமில் வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தது யார் யார் அப்படின்னா, வில்லியம்ஸ், மெக்லரன், ஃபெராரி இந்த மாதிரி டீம்ஸ். அதுக்கு அடுத்த இதில் இருக்கிறது தான் வந்து டோல்மேன் டீம். ஸோ இதில் வந்து அவர் எல்லாம் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு அதிலருந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தார். பட் அந்த காரில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அதனால் ஒரு ஒன்று ரெண்டு கிராண்ட் ப்ரீயில் அவரால் ஓட்ட முடியாமல் போச்சு. ஸோ ஆர்டன்சனை பற்றி பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, ஹீஸ் அ கிங் இன் வெட் ரேசஸ். எங்கெல்லாம் மழை பெய்தோ அவர் 20வது தான் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அவர் வந்து முன்னாடி இருக்கிற கார்ஸை வந்து கண்டிப்பாக ஓவர் டேக் பண்ணி அடிச்சு தூக்கிட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். அப்படி ஒருத்தர் வந்து என்ன ஆகுதுன்னா, மோனாக்கோ கிராண்ட் ப்ரீயில் வந்து சரியான மழை. மோனாக்கோ வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ரீட் சர்க்யூட். ஸோ அந்த மோனாக்கோ கிராண்ட் ப்ரீயில் அவர் சரியான ஃபாஸ்ட்டில் வர்றாரு, பட் மழை ரொம்ப இருந்தனால 31, அதாவது பாதி லேப் போயிட்டுருக்கும்போதே வந்து ரேஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அவரோட பரம எதிரி ஆலன் ப்ராஸ்ட், அப்போ எதிரி கிடையாது, பட் ஆலன் ப்ராஸ்ட் வந்து 4 seconds per lap, அதாவது 4 seconds ரொம்ப பெருசு, அவ்வளோ ஸ்பீடில் வந்து அவரை கேட்ச் பண்ணிகிட்டு இருந்தார். பட் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக வந்து 31 laps வந்து ரேஸ் நிறுத்தினாங்க. ஸோ அந்த டைமில் வந்து 84 வந்து டோல்மென்க்காக ஓட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா 85 வந்து லோட்டஸ்க்காக வர்றாரு. லோட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா 85லேயும் 86லேயும் வந்து ரெனால்ட் பவர் இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரெனால்ட் பவர் இன்ஜின்ஸ் ப்ளஸ் லோட்டஸோட டெக்னாலஜினால் என்ன தான் லோட்டஸ் கார்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, கார்னர்ஸில் ஸ்பீடை கேரி பண்ணுது, ஸ்டேபிளாக இருந்தாலும் கார் வந்து அவ்வளோ ரிலையபிலிட்டியோ ஸ்டெபிலிட்டியோ இல்லை அந்த டைமில். அதனால் நிறைய ரேசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறுது. ஆனாலும் வந்து சென்னா அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த டைமில் இருந்த ரேஸ் இன்ஜினியர்னால் ரேசிங் டிரைவருக்கு ரேடியோவில் இருந்து ரேடியோ மெசேஜஸ் சொல்கிற ரேஸ் இன்ஜினியர் வந்து, சென்னா வந்து ட்ரூலி ஸ்பெஷல் டேலண்ட், இவர் வந்து ஒரு தனிப்பட்ட டேலண்ட், இந்த மாதிரி நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்லை அந்த மாதிரி சொன்னார். ஸோ 87 வந்து என்ன வருது அப்படின்னா, ஒரு டீல் சேஞ்ச் ஆகுது லோட்டஸ்ட்டுக்கு. லோட்டஸ்க்கு என்ன டீல் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ரெனோ இன்ஜினை விட்டுட்டு ஹோண்டா வந்து லோட்டஸ்க்கு வந்து இன்ஜின் சப்ளையர்ஸாக வராங்க. டர்போ சார்ஜ் V6 இன்ஜின்ஸ் அப்போ வந்து சப்ளை பண்ணது. ஸோ அந்த டைமில் அந்த 87 வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சென்னாக்கும் ஹோண்டாக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. அதனால் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. என்ன அப்படின்னா, 1988 வந்து மெக்லாரனுக்கு ஹோண்டா இன்ஜின் சப்ளை பண்ணுது. அப்போ தான் வந்து இங்கே ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்ததுனால ஹோண்டா வந்து புஷ் பண்ணுது. புஷ் பண்ணும்போது ஆலன் ப்ராஸ்ட்டும் வந்து ஓகே, ஏன்னா அப்போ வந்து டபுள் வேர்ல்ட் சாம்பியன் அடிச்சிருந்தார், அவரும் வந்து சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால சென்னா வந்து மெக்லாரனில் ஜாயின் ஆகிறார். ஸோ 1988 வந்து ஒரு ட்ரீம் டீம்னு தான் சொல்லணும், ஆலன் ப்ராஸ்ட் அண்ட் ஆர்டன்சன் தான் ரெண்டு பேருமே வந்து. சென்னா வந்து த மோஸ்ட் காம்படிட்டிவ் டிரைவர் ஆஃப் த கிரிட் அந்த டைமில். அண்ட் ப்ராஸ்ட் யாருன்னா, அந்த டைமில் ரெண்டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், அதுவும் டபுள் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வரிசையாக அடித்து ஒரு ஃபார்மில் இருக்கிற ஒரு டிரைவர். அவங்க ரெண்டு பேரும் வந்து மெக்லாரனுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. அந்த டைமில் மெக்லாரன் மட்டும் இல்லாமல் ஃபெராரி, வில்லியம்ஸ், பெனிட்டன், லோட்டஸ் அந்த 4 டீம்மே வந்து மெக்லாரனுக்கு ஈக்குவல் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தெரியுது, நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறத விட முக்கியம் இதை வந்து பார்த்துக்கிறது தான் அப்படிங்கிறது. ஆனாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருந்த ரைவல்ரி அப்போ தான் வளர ஆரம்பிக்குது. 1988 ஒரு ரேஸில் வந்து அவுட் குவாலிஃபை பண்ணுறாரு, மொனாக்கோ கிராண்ட் ப்ரீயில் வந்து ஆலன் ப்ராஸ்ட்டை வந்து சென்னா வந்து அவுட் குவாலிஃபை பண்ணுறாரு. அதில் முக்கால்வாசி லேப்ஸ் வந்து சென்னா தான் லீட் பண்ணி நல்லா போயிட்டுருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டேர்னிங்கில் போய் இடிச்சிடுறாரு. இடித்தனால அந்த டைமில் வந்து ஆலன் ப்ராஸ்ட் வந்து ஜெயிச்சிடுறாரு. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அந்த 1988 இவங்க ரெண்டு பேர் எவ்வளோ காம்படிட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா, 16 ரேசஸ் அந்த வருஷம் நடந்தது. அதில் வந்து 15 ரேசஸ் வந்து மெக்லாரன் தான் ஜெயிச்சுது. அந்த ஒரு ரேஸில் வந்து ஏன் ஜெயிக்கலை அப்படின்னா, ரெண்டு பேருமே டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க, அதனால ஜெயிக்கலை. ஸோ அந்த 1988 வந்து சென்னா அதிக வின்ஸ் வச்சு பாயிண்ட்ஸ் முதல்ல வந்து சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறாரு. நீங்கள் ஒரு 2 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஒரு லீடிங் டிரைவராக இருக்கும்போது, அந்த டீமில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுற ஒரு டிரைவர் வந்து அந்த வருஷம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அடித்தா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அதே அளவு கோவம் தான் வந்து ஆலன் ப்ராஸ்ட்டுக்கு அர்ஜுன் சென்னா மேலே. ப்ளஸ் ஆலன் ப்ராஸ்டுக்கு இருந்த இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மால்ப்ரோ டொபாக்கோ கம்பெனி தான் வந்து மெக்லாரனோட மெயின் ஸ்பான்சர் அந்த அந்த டைமில். அது வந்து ஆலன் ப்ராஸ்டை வந்து ரொம்ப பேக் பண்ணிச்சு. ப்ளஸ் எஃப்ஐஏவோட ப்ரெசிடெண்ட், எஃப்ஐஏன்னா ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் ஆட்டோமொபைல், அதான் வந்து ஃபார்முலா ஒனுக்கு வந்து ரூல்ஸ் செட் பண்ணுறது. அதோட ப்ரெசிடெண்ட் வந்து அப்போ வந்து யாருன்னா பால்ஸ்ட்ரேன் ஒருத்தர், அவரும் வந்து ஃப்ரெஞ்ச் மேன் தான். ஸோ அந்த ஒரு ஃபெல்லோ கண்ட்ரிமேன் அப்படிங்கிற ஒரு இது இருந்தனால ஆலன் ப்ராஸ்டுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்தது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, 1989 இது வந்து ரொம்ப அதிகமாக வளருது. வளரும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய கான்ட்ரவர்சி வருது. அந்த மாதிரி வரும்போது சென்னாவும் அதுக்கு வந்து விட்டு கொடுக்கல, நான் வந்து என்னை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற லெவலில் ஓட்டிகிட்ருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, லாஸ்ட் ரெண்டு பேர்த்துமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ், அதாவது ஆலன் ப்ராஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாரு. லாஸ்ட் 2 ரேசஸில் வந்து ஆர்டன் சென்னா வந்து கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்து அவர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அடிப்பார் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, லாஸ்ட் 2 ரேசஸில் ஃபஸ்ட் ரேஸ் ஜப்பானில் நடக்குது. அந்த ரேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டேர்னில் வந்து வேணுன்னே வந்து ஆலன் ப்ராஸ்ட் வந்து ஆலன் ப்ராஸ்டர்ஸ் என்ன முந்துறதுக்கு பார்க்குறாரு. கண்டிப்பாக முந்திடுவாங்க, முந்தினா சாம்பியன்ஷிப் நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்னு தெரியுது ஆலன் ப்ராஸ்ட்டுக்கு. தெரிஞ்சு வேணுன்னே போய் சென்னா மேலே முட்டுறாரு. முட்டுறது என்ன ஆகுதுன்னா, ஆலன் ப்ராஸ்டோட கார் ஸ்டாப் ஆயிடுது, ப்ளஸ் ஃப்ரண்ட் விங்கில் டேமேஜ் இருக்குது. அதே அந்த சேம் டைம் சென்னாவோட காரில் வந்து சின்ன மைனர் டேமேஜ் தான். பட் திருப்பி அவர் என்ன பண்ணுறாருன்னா, சைடில் வந்து சும்மா ரன்வே ஏரியா போட்டிருப்பாங்க, அந்த ஏரியாவில் வந்து காரை திருப்பி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ஓட்டி அந்த ரேஸும் ஜெயிக்கிறாரு. அதில் இப்போ உள்ள ரூல்ஸ் படி பார்த்தா அதுக்கு வந்து ஒரு 10 seconds 2-15 seconds பெனால்ட்டி தருவாங்க. பட் அந்த டைமில் வந்து அதை இது பண்ணணும், கண்டிப்பாக வந்து இவருக்கு வின்னிங் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு 6 months ரேஸ் பேனும், அந்த ரேஸில் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து அந்த வருஷம் வந்து 1989 வந்து சென்னா வந்து தோத்துடுறாரு. ஆலன் ப்ராஸ்ட் வந்து சாம்பியன்ஷிப் அடிக்கிறாரு. 1990 வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆலன் ப்ராஸ்ட் வந்து ஃபெராரிக்கு மூவ் ஆகுறாரு, சென்னா வந்து மெக்லாரனில் இருக்கிறாரு. அட் த சேம் டைம் என்ன ஆகுது அப்படின்னா, லாஸ்ட் 2 ரேசஸ் வருது. ஆனால் இந்த டைம் அப்படியே சேஞ்ச், சென்னா வந்து ஓட்டினாலும் பரவாயில்ல, ப்ராஸ்டுக்கு வந்து 2 ரேசஸில் ஏதாவது ஒரு ரேஸ் கண்டிப்பாக ஜெயித்தால் தான் இந்த சாம்பியன்ஷிப் ரேஸில் இருக்க முடியுங்கிற ஒரு இதுவே வருது. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஜப்பானில் வந்து போல் பொசிஷன் வந்து குவாலிஃபையிங்கில் சென்னா வாங்கிடுறாரு. ஆனால் ஆலன் ப்ராஸ்ட் அவரோட இதை யூஸ் பண்ணி டர்ட், அதாவது ஒரு ட்ராக்ல வந்து டர்ட்டி சைட் கிளீன் சைடுன்னு இருக்கு. கிளீன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எப்போவும் ரேஸ் நடக்கிற இடம், டர்ட்டி சைடில் வந்து அவ்வளோவா கார்ஸ் போகாது. அப்போ வந்து ஸ்டார்டிங் அந்த ஸ்டார்டிங் க்ரிப் வந்து டர்ட்டி சைடில் அவ்வளோவா இருக்காது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா போல் பொசிஷன் வந்து கிளீனர் சைடில் தான் இருக்கும். ஆனால் ஆலன் ப்ராஸ்ட் வந்து அவரோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கிளீன் சைடில் அவர் செகண்ட் ப்ளேஸ்க்கான ஸ்டார்டிங் பொசிஷன் வாங்கிக்கிறாரு. அதுக்கு நிறைய சண்டை போடுறாரு, ஆனாலும் முடியலை. பட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக கொண்டு போய் ஸ்டார்டிங்கில் ஓவர்டேக் பண்ண பார்க்குறாரு ப்ராஸ்ட்டை. ப்ராஸ்ட்டை ஓவர்டேக் பண்ண பார்த்து பாதியில் வராரு. ஒரு டேர்னிங்கில் ப்ராஸ்ட் போன வருஷம் என்ன பண்ணாரோ அதையே பண்ணி சென்னா ப்ராஸ்ட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாரு. டிஸ்குவாலிஃபை பண்ணி அந்த வருஷம் வந்து சென்னா ஜெயிக்கிறாரு. 1990 எப்படி சாம்பியன்ஷிப் அடித்ததுக்கப்புறமா 1991 வந்து ஆர்டன் சென்னா தான் ஜெயிக்கிறாரு. ஏன்னா அந்த டைமில் மெக்லாரன் வந்து ரொம்ப டாமினன்ட் டீமாக இருக்கிறாங்க. ஸோ 1992 வந்து ஆலன் ப்ராஸ்ட் வந்து ஓட்டலை. அந்த டைமில் எது ஜெயிக்குதுன்னா வில்லியம்ஸ் டீம் வந்து ஜெயிக்குது. பிகாஸ் வில்லியம்ஸில் வந்து அந்த டைம் ஆக்டிவ் சஸ்பென்ஷன் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டைம் வந்து அர்டன்சனா வந்து அவ்வளோவாக்கு முன்னாடி வர முடியல. பட் வில்லியம்ஸ்லேருந்து நைஜில் மேன்சல் ஜெயிக்கிறாரு. வில்லியம்ஸ் டாமினண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு 1993 வந்து திருப்பி ஆலன் ப்ராஸ்ட் வந்து வில்லியம்ஸ்க்கு சைன் பண்ணுறாரு. அவர் போட்ட ரூல் ஒன்றே ஒன்று, என்னென்னா நான் இந்த டீமில் இருக்கணும் அப்படின்னா ஆர்டன்சனை வந்து இந்த டீமில் இருக்கக்கூடாது அப்படின்னாரு. வில்லியம்ஸ் வந்து அந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஓகே சொல்லி ஆலன் ப்ராஸ்ட்டை சைன் பண்ணுறாங்க. அண்ட் ஆலன் ப்ராஸ்ட்டும் அந்த டாமினன்ட் வில்லியம்ஸ் கார்லேருந்து என்ன பண்ணுறாருன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அந்த 1993 ஜெயிக்கிறாரு. தென் 93 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயித்த உடனே நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன் சொல்லி ரிட்டையர் ஆகிட்டார். ஆனதுக்கப்புறமா 94 அப்சல்யூட்லி வில்லியம்ஸ் ஆர் கோயிங் ஃபார் த பெஸ்ட் டிரைவர் இந்த கிரிட் ஆர்டன்சன்னா. ஸோ அதுக்கப்புறமா போனப்போ என்ன ஆகுதுன்னா வில்லியம்ஸோட பேட் லக் அந்த டைம் வந்து இவங்க மட்டும்தான் வந்து ஆக்டிவ் சஸ்பென்ஷன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இந்த ஸ்பிரிட் ஆஃப் த ஸ்போர்ட்டே வந்து கெடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இனிமேல் ஆக்டிவ் சஸ்பென்ஷன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. கொண்டு வர்றப்ப வில்லியம்ஸ் வந்து 2 வருஷமாக அதை நோக்கியே டெவலப் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கார் வந்து அதோட டியூரபிலிட்டி வந்து கம்மி ஆகுது 94. ஸோ அதில் தான் வந்து ஆர்டன்சன்னா ஓட்டுறாரு. ஓட்டுறப்ப ரெண்டு ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, பெரிய இன்ஜுரியாக இல்லாமல் தப்பிக்கிறாரு ஆர்டன்சன்னா. ஸோ தென் இமோலால கிராண்ட் ப்ரீ நடக்குது. இமோலால கிராண்ட் ப்ரீயில் தான் வந்து ஆர்டன்சன்னா வந்து இறந்துடுறாரு. ஒரு டேர்னிங்கில் வந்து ஸ்டீரிங் திரும்பாமல் ஸ்டீரிங் சம்திங் ப்ராப்ளம் ஆகி அவர் வந்து நேராக போய் இடித்து இறந்துடுறாரு. ஸோ சென்னா வந்து இறந்ததுக்கப்புறமா தான் வந்து எஃப்1 வந்து மைக்கேல் ஷூமேக்கரோட டாமினன்ஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதை பற்றி பேசணுன்னா அது ஒரு பெரிய கதை. ஆனால் சென்னா வந்து இவ்வளோ தான் பண்ணாரா, ஒரு பெரிய டாமினன்ட் டிரைவராக மட்டும்தான் இருந்தாரா, ரொம்ப ரேசிங் டிரைவராக மட்டும்தான் இருந்தாரா அப்படின்னா இல்லை. அவர் வந்து ஃபார்முலா 1 சேஃப்டிக்காக பண்ண விஷயங்கள் வந்து எக்கச்சக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துலலாம் வந்து என்னென்னா ஒரு பேரியர் இருக்குது, அதாவது ட்ராக்குக்கு சைடில் அந்த பேரியர்ஸ் போட்டிருப்பாங்கள்ல, அது எல்லாத்துக்குமே வந்து டயர் தான் வச்சுருப்பாங்க. நமக்கே தெரியும் இப்போ ஒரு டயரை வந்து ரப்பர் தான், அதனால் கீழே போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரீபோன் இருக்கும், அதாவது குதிச்சு திருப்பி மேலே எந்திக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரப்பர் குண்டு, அது ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல வச்சுட்டு அது மேலே ஏதாவது ஒன்று த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அதுவுமே அதே ரீபோன் இருக்கும். அப்படி ரீபோண்ட் ஆகிற டயர் தான் வந்து சைடில் வச்சுருப்பாங்க, கார்னர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் சைடில் ஒரு இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு இருக்கிற இடமா இருக்கட்டும், அங்கே எல்லாமே டயர்ஸ் தான் வந்து வச்சுருப்பாங்க. அதை வந்து சென்னா வந்து தடுத்து இங்கே ரீபோண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் மாற்ற வச்சார். அப்போ இருந்தே சேஃப்டிங்கிறது வந்து சென்னாவோட ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு இதாகவே இருந்தது. அவர் என்னெல்லாம் பண்ணாலும் சேஃப்டி இருக்கான்னு பார்த்து பண்ணுவார். அண்ட் ஒரு டிரைவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை போய் பார்க்குற ஒரு டிரைவராக வந்து சென்னாதான் இருப்பார். அதை பற்றி ரொம்ப எடுத்து என்ன ஆகுது என்ன ஆச்சு எல்லாமே உட்காந்து பார்க்குற டிரைவராக வந்து சென்னா இருப்பார். சென்னாங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு டாமினன்ட் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ள டிரைவர் தான் இருந்திருக்காரு. அவரையும் சரி அவரோட காரையும் சரி எவ்வளோக்கு லிமிட்ஸ்க்கு புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு புஷ் பண்ணி தான் வந்து எப்போவுமே எந்த ரேஸ்னாலுமே ஓட்டுவார். ஸோ அப்படி இருந்த ஒரு டிரைவர் ஈவன் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு என்னென்னா, நான் வந்து இங்கே ஒரு ரேஸ் காரில் ஏறி ரேஸ் ஓட்டுறதுக்காக உட்காடுறேன் அப்படின்னா வந்து நான் இங்கே ஜெயிக்கிறதுக்காக தான் ஓட்டுறேன், செகண்ட் வரணும் இல்லை தேர்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஓட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு டிரைவர் வந்து அவர் அந்த டைமில் வந்து ஃபார்முலா 1 வந்து பாலிட்டிக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய, லைக் அவங்களுக்கு ஒரு பெரிய பேக்கிங் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், இல்லை ஒரு எஃப்ஏயில் ஒரு பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் ஆலன் ப்ராஸ்ட்டுக்கு இருந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னா ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் ஆலன் ப்ராஸ்ட்டுக்கு அந்த பொலிட்டிக்கல் பேக்கிங் இருந்தனாலேயே இவர் ஆர்டன்சன்னா வந்து எடுத்த மெஷர்ஸை வந்து ஆலன் ப்ராஸ்ட் ஒருவேளை எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சேஃப்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அந்த ஸ்போர்ட் வந்து அந்த மாதிரி தான் அந்த டைமில் இருந்தது, அதை வந்து நம்ம எதுவும் தப்பாக குறை சொல்ல முடியாது. ஸோ இப்போவும் வந்து ஃபார்முலா 1 பாலிட்டிக்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குதான், ஆனால் அந்த டைமில் இருந்த லெவலுக்கு இல்லை இப்போ, அதான் வந்து உண்மை. சென்னா இஸ் கைண்ட் ஆஃப் அ கை ஹூ லுக்ஸ் ஆன் டு த பிரைட்டர் சைட் ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கிறப்ப அவர் ஃபார்முலா 1 இவ்வளோ பண்ணாரா வேறு ஏதாவது இது பண்ணியிருக்காரா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. லைக் அவர் ஃபார்முலா 1 என்னென்ன இது பண்ணாரோ அதே மாதிரி அவர் ஊரில் பிரேசிலில் நிறைய பேர் படிக்காமல் இருந்தாங்க, அவங்களுக்கு படிப்பு கொடுக்கணும், பாவர்ட்டியில் இருக்காங்க, அவங்களால படிக்க முடியலைங்கிறதுக்காக அவர் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணார். இன்னமும் அதை வந்து அவங்க சிஸ்டர் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டுருக்குறாங்க. அதில் வந்து இப்போ வந்து படிக்க முடியாதவங்களுக்கு எஜுகேஷன் ஃபண்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்க யங் பீப்புள் யாராச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து சும்மா ஒரு லைக், ஏன்னா அந்த டைமில் வந்து இப்போ ஃபார்முலா ஒன்று இருக்கிற மாதிரி தான் அப்போ இருந்தது அப்படின்னா கிடையாது. தெர் ஆர் மெனி லைக், ஒரு பொலிட்டிக்கலாகவும் சரி ஒரு பர்சனலாகவும் சரி அஸ் அ ஸ்போர்ட்டாகவே வந்து இப்போ லாட் சேஞ்ச்டு ஃபார்முலா ஒன் அந்த 80s 90s இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற ஃபார்முலா ஒன்றுக்கும். அந்த டைம்லேயும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் இல்லாமல் ஒரு பெரிய ஸ்பான்சர் இல்லாமல் அவ்வளோக்கு நின்று ஒரு பெரிய டிரைவராக வளர்ந்ததுக்கெலாம் கண்டிப்பாக நோ ஒன் குட் எவர் தன் தட். அதான் வந்து உண்மை. ஸோ அவரோட லாஸ்ட் ரேஸ் பற்றி வந்து நம்ம பேசியே ஆகணும். இமோலாவில் தான் வந்து லாஸ்ட் ரேஸ் நான் சொன்னேன், ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். 94 வந்து இமோலாவில் வச்சு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. அது வந்து ஒரு மறக்க முடியாத ரேஸ், ஏன்னா அதில் வந்து இவரோட உயிர் மட்டும் போகலை, இன்னொருத்தரோட உயிரும் வந்து அதில் போகுது. எப்படி அப்படின்னா, அதாவது எப்போவுமே வந்து ப்ராக்டிஸ் செஷன்ஸ்ன்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி ரேஸுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் செஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து குவாலிஃபையிங் செஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து குவாலிஃபையிங் செஷனில் வந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரேஸ் டே, அதுக்கு முந்தின நாள் சனிக்கிழமை வந்து குவாலிஃபையிங் செஷனில் ரோலாண்டுன்னு சொல்லி ஒரு ஆஸ்ட்ரியன் டிரைவர் அவர் வந்து இறந்துடுறாரு. ரோலாண்டோட டெத்து வந்து சென்னா வந்து ரொம்ப ஷூக் பண்ணிடுது. அவர் இறந்துட்டாருன்னு அவர் ஸ்க்ரீன்ஸில் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரால் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அந்த ஆக்சிடெண்ட் கிராஷ் நடந்த பிளேஸ்க்கு போகிறாரு. அங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரோலாண்டை கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி அவர் இறந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கும் சென்னா போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரால் முடியலை, அவர் அழுதுடுறாரு. அழுது ரொம்ப ஒரு ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷனுக்கு போகிறாரு. அப்போ இருந்த எல்லாருக்குமே இருந்த ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, அடுத்த நாள் வந்து சென்னா வந்து கார் ஓட்டுவாரா, ரேஸ் காரில் உட்காருவாரா, ஓட்டுவாரா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து எல்லாத்துக்குமே இருந்தது அப்சல்யூட்லி. ஸோ அடுத்த நாள் வந்தார் சென்னா. சென்னா வந்து அந்த கிராஷுக்கு அப்புறமா அவர் காரை ரெக்கவர் பண்ணுறாங்க. ரெக்கவர் பண்ணிவிட்டு காருக்குள்ளே பார்த்தா சென்னா இஸ் ஹோல்டிங் ஆஸ்ட்ரியன் ரே ஆஸ்ட்ரியன் ஃப்ளாக், அதாவது இந்த மெமரி ஆஃப் ரோலாண்ட். அவர் வந்து ஒரு தாட்டில் என்னென்னா, ரேஸ் முடித்ததுக்கப்புறமா ஹீ வாண்ட் டு ஹோல்ட் த ஆஸ்ட்ரியன் ஃப்ளாக், அதுக்காக வந்து அவரோட காருக்குள்ளே வந்து காக்பிட்டில் வந்து அவர் வச்சுருந்துருக்காரு. ஸோ இட் வாஸ் அன் எமோஷ்னல் மொமெண்ட் ஃபார் எவ்ரி ஃபார்முலா ஒன் ஃபேன்ஸ். ஸோ அவர் அந்த ஒரு டெத்துக்கு அப்புறமா வந்து சென்னா வந்து சேஃப்டிக்காக நிறைய இது பண்ணனால, அதுக்கப்புறமா வந்து சேஃப்டிக்காக ஃபார்முலா ஒன் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கலாக வந்து இம்ப்ரூவ் ஆச்சு, ஆகாமல் இல்லை. சென்னாவோட டெத்துக்கு அப்புறமா வந்து ஃபார்முலா ஒனில் வந்து சேஃப்டிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எசன்ஸாகவே ஆச்சு. அதுக்கப்புறமா பெருசாக எந்த கிராஷும் ஆச்சா அப்படின்னா ஆச்சு, பட் ஃபார் அ லாங் டைம் அது வந்து இல்லை 94 அப்புறமா. அதுக்கு லைக் எப்போ ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இறந்துருக்காங்களா அப்படின்னா ரெண்டு பேர் இறந்துருக்காங்க, ஃபார்முலா ஒனில் ஒருத்தரும் ஃபார்முலா டூவில் ஒருத்தரும். ஸோ ஃபார்முலா ஒனில் யார் அப்படின்னா ஜூல்ஸ் பியான்சின்னு ஒருத்தர், 2014 ஜப்பானோட சுசுகா சர்க்கியூட்டில் வந்து ரேஸ் நடக்கும்போது சிம்லர் இன்சிடெண்ட், சென்னாக்கு நடந்த ஒரு சிம்லர் இன்சிடெண்ட், ஆனால் வேறு மாதிரி காரோட த்ராட்டில் கண்ட்ரோல் வந்து அவர் இழந்துடுறாரு. இன்ஜின் கட் ஆஃப் வந்து ஆகலை, இன்ஜின் கட் ஆஃப் ஆகாமல் த்ராட்டில் கண்ட்ரோல் வந்து ஓவர் ரைட் ஆனனால அவர் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அவர் உடனே இறந்துட்டாரானா, அதுவும் இல்லை. லைக் ஹி வாஸ் பேட்டிலிங் ஃபார் 9 months, அதுக்கப்புறமா வந்து ஹிஸ் டெட். அதுக்கப்புறமா அந்த F2 டிரைவர் யார் அப்படின்னா ஆந்தோனி ஹியூபர்ட். அவர் வந்து யார் அப்படின்னா, ஒரு இப்போ இருக்கிற கிரிட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு டிரைவர் தான் வந்து ஆந்தோனி ஹியூபர்ட். F2 வந்து ஸ்பா சர்க்கியூட்டில் வந்து ஓட்டுறாரு. 2019 அங்கே ஒரு கிராஷ் நடக்குது, ஹி டைட் இன் அன் இன்ஸ்டன்ட். ஸோ சென்னாக்கு அப்புறமா வந்து ஃபார்முலா ஒன்ல டெத் இருக்கா அப்படின்னா, இந்த ரெண்டு டெத் தான் நடந்திருக்கு. பட் அந்த டைமில் இருந்த சேஃப்டிக்கும் சேஃப்டி ரெகுலேஷன்ஸுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் நிறைய வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆயிருக்கு. சென்னாவோட ஒரு பங்காளிப்பு வந்து இதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு 30-50% நம்ம சொல்லலாம். அந்த 30-50% வந்து ப்ராபப்ளி மோர் தென் ஹாஃப் ஆஃப் த டிரைவர்ஸ் அதுக்கப்புறம் அந்த டிரைவர்ஸோட லைஃப் அதான் வந்து உண்மை. டு பி ஹானஸ்ட், சென்னாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து எவ்வளோ நாள் சொல்லிகிட்டே போகலாம். பட் டு பி ஷார்ட், சென்னா இஸ் அ லெஜண்ட் ஆஃப் த ஸ்போர்ட், ஹீஸ் அ அமேசிங் ஹியூமன். ஸோ இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன். சி யூ இன் நெக்ஸ்ட் எபிசோட். எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எபிசோடோட சீரீஸ் அண்ட் மூவி சஜஷன். ஸோ மூவி சஜஷன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூவி இருக்குது. அதாவது ஒன்று வந்து ஒரு நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரி எடுத்த ஒரு மூவி, அண்ட் இன்னொன்று வந்து டாக்குமெண்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு மூவி வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சொல்லி ஒரு மூவி. இது வந்து நிக்கி லவுடா அண்டு ஜேம்ஸ் ஹண்டோட ரைவல்ரியை வந்து அது எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தது, அவங்க எவ்வளோ புஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிற ஒரு மூவி தான் வந்து ரஷ். இதில் வந்து யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த், நம்ம தோரும், டேனியல் ப்ரூஹல். டேனியல் ப்ரூஹல்னால் யாருன்னா கேப்டன் அமெரிக்காவில் ஜீமோவாக வர்றவரும், ரெண்டு பேரும் தான் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ தென் இன்னொரு மூவி என்ன, டாக்குமெண்ட்ரி என்ன அப்படின்னா சென்னா. இது வந்து சென்னாவை பற்றின டாக்குமெண்ட்ரி, 2010 வந்த ஒரு டாக்குமெண்ட்ரி. அண்டு சீரீஸ் சஜஷன் அப்படின்னு பார்த்தா வந்து ஃபார்முலா 1 டிரைவ் டு சர்வைவ். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பேசிக்காக இது என்ன அப்படின்னா வந்து ஒரு இப்போ வந்து புதுசாக ஃபார்முலா 1 வரணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் ஒரு பேஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி. இப்போ ஒரு ஃபார்முலா 1 வீக்கெண்ட் எப்படி பில்டப் ஆகுங்கிறதுலேருந்து ஃபார்முலா 1 இருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. லைக் அவங்க வந்து ஒரு 2018 வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டீம் வந்து ஃபார்முலா 1 நடக்கும்போது ஃபார்முலா 1 சீசனை வந்து ஃபாலோ பண்ணி 3 வந்து டெலிவர் பண்ணிகிட்ருக்காங்க சீசன் பை சீசனாக. அதான் வந்து டிரைவ் டு சர்வை. ஸோ குட் பை, சி யூ இன் அனதர் எபிசோட். அன்டில் தென் இட்ஸ் குட் பை ஃப்ரம் ஸ்ரீதர்.